So this is a well-known verse of Bhagavad Gita.
இது பகவத்கீதையில ரொம்ப பரிச்சயமான ஒரு ஸ்லோகம்.
In our preaching experience, we find this is often quoted to us by merchants.
வியாபாரிகள் நாம பிரச்சாரத்துக்கு போகும் பொழுது நம்ம இடத்துல இந்த பதத்தை எடுத்து கூடுவாங்க.
Especially the first two lines.
குறிப்பா முதல் ரெண்டு வரி.
The first two lines, the first line, kamani vadhikarista, you have a right to work.
இந்த ரெண்டு வரியில முதல் வரி கர்மணி ஏவாதிகாரஸ்தே, அதாவது உனக்கு வேலை செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது.
So this line is very popular with persons who like to work.
யாருக்கு வேலை செய்யறதுல ரொம்ப நாட்டம் இருக்குதோ அவங்களிடத்துல இது ரொம்ப பிரபல்யமான ஒரு வரி.
But most of them don't really get the point. Mahaphaleshu kadachana, you shouldn't be attached to the results.
ஆனா யாருமே மாஃபலேசு கதாச்சன, அதனுடைய பலன்களை நீ பற்றுக்கொள்ளாதே அப்படிங்கிற வரியை எடுத்துக்கவே மாட்டாங்க.
Because mostly the people who quote this, they're very much attached to the results.
யாரெல்லாம் இத குறிப்பிடுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த செயலுடைய பலன்ல ரொம்ப பற்றுதல் இருக்கும்.
Let's examine a little bit what this means, that one has a right to work.
இது என்ன அர்த்தம் தருது அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். முதல் இது என்ன அப்படின்னா, நமக்கு வேலை செய்வதற்கு கடமையை செய்வதற்கு உரிமை இருக்கிறது.
Srila Prabhupada translates the word here, karmani, as in-prescribed duties.
இங்க Srila Prabhupada கர்மணி அப்படிங்கிற வார்த்தைய
was it said in the chat?
விதிக்கப்பட்ட கடமைகள் அப்படின்னு பொருளுரை கொடுக்கிறார்.
In Sanskrit, this would be called swakarma, or one's own work.
இது சமஸ்கிருதத்துல ஸ்வகர்மா அப்படினு சொல்லப்படுது, அதாவது ஒருவருடைய சுய கடமை.
As prescribed in the Vedic literature.
இது சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது முறை.
We find this term comes up several times in Bhagavad Gita, swakarma.
இந்த ஸ்வகர்மா அப்படிங்கிற வார்த்தை பகவத்கீதையில பலமுறை உபயோகிக்கப்பட்டிருக்குது.
And as Krishna states also in Bhagavad Gita, everyone has to work.
Krishna Bhagavad Gita le solrar ellorume vela seiyanum kadamai seiyanum abindru.
Nahi kascha kshanam api jati tishtatya karma krit. Even if we think I won't work, we have to work. At every moment we have to do something.
Nama kadamai seiya vendam abindru nenacha kuda ovvoru sanavum edhavu senjikitte irukkunungradanal edhavu kadamai senjikitte irpom.
So everyone is doing something.
ஒவ்வொருத்தரும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும்.
Even if we think I will do nothing, still we have to breathe. That's also doing something.
நாம எதுமே செய்ய வேண்டாம் நாம நினைச்சா கூட நாம சுவாசித்தே ஆகணும், அது கூட ஒரு காரியம் தான்.
We may think that's a joke, but it's not a joke.
இது ஒரு கேலி அப்படி நாம நினைக்கலாம், ஆனா இது கேலிக்கே இல்ல.
We may think I'll leave everything and just go to the forest and do pranayama and only breathe and live on air only.
நாம சொல்லுவோம், நான் எல்லா விதமான காரியத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் பிராணாயமா செய்து காட்டுக்கு போய் அங்க பிராணாயமா செய்து காற்று சுவாசித்து மட்டுமே நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லுவோம்.
But even by breathing, we are taking something from the atmosphere. We become indebted to Lord Vayu, who is providing the air.
நாம சுவாசிக்கிறது மூலமா இந்த சுற்றுப்புற சூழல்ல இருந்து நாம சில விஷயங்களை எடுத்துக்கிறோம், அதனால நாம இந்த காற்றுக்கு அதிபதியான வாயு பகவானுக்கு கடமைப்பட்டிருக்கோம்.
So we cannot actually stop work completely.
அதனால நாம முழுமையா நம்மளுடைய கடமையை காரியத்தை செய்யறத நிறுத்த முடியாது.
And even if we say, okay, I'll stop breathing also.
நாம சுவாசத்தை கூட நிறுத்துறேன்னு சொல்லலாம்.
Then this body will die.
இந்த சரீரம் இறந்து விடும்.
And then we'll get another body and we'll work in that body.
நாம இன்னொரு சரீரம் எடுத்து அந்த சரீரத்துல வேலை செய்வோம்.
So not only one has a right to work, but everyone is forced to work.
கடமை செய்வதற்கு ஒருவருக்கு உரிமை மட்டும் இல்ல, கடமை செய்யறதுக்கு நாம உந்தப்படுறோம்.
So here karmani doesn't mean that one just has a right to work, but it specifically means one has a right to perform karma according to the dictates of the Vedic literature.
இங்க இந்த கர்மணி அப்படிங்கற வார்த்தை நான் கடமை செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறதுங்கிறது மட்டும் இல்ல, ஆனா கடமை சாஸ்திரங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி செய்யணும் அப்படிங்கறதையும் சொல்லப்பட்டிருக்கு.
And swakarma means specifically according to one's dharma, according to his varna.
Swadharma அப்படிங்கிறது ஒருவருடைய வர்ணம், ஒருவருடைய தர்மம், இதை பொறுத்து அமைவது.
So a brahmana, he has the right to study shastra, teach shastra, patan, patan, yajan, yajan, to perform sacrifices, to perform sacrifices for others also, to accept charity and to give charity. These are the six methods of which a brahmana has the adhikara, the right to perform.
ஒரு பிராமணனுக்கு என்ன கடமை செய்வதற்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா, சாஸ்திரங்கள் படிக்கிறது, மற்றவங்களுக்கு கற்பிக்கிறது, அப்புறம் யஜ்யங்கள் தனக்கு பண்ணிக்கிறது, மற்றவங்கள பண்ணிக்க வைக்கிறது. அடுத்ததா தானம் கொடுக்கிறது, தானம் பெற்றுக்கொள்றது, இந்த ஆறு விதமான காரியங்கள் செய்யறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது.
And a kshatriya, he has the right and the obligation to act in a manner that will protect the citizens.
ஒரு சத்ரியனுக்கு இருக்கக்கூடிய கடமை என்ன அப்படினா, தன்னுடைய பிரஜைகளை பாதுகாக்க வேண்டியது.
And a vaishya has the right to protect cows, oversee agricultural activities, perform, do business.
ஒரு வைஷ்யருக்கு இருக்கக்கூடிய கடமை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, பசுக்களை பாதுகாக்கிறது, விவசாயம் செய்யறது, வியாபாரம் செய்யறது.
And traditionally business doesn't mean like this multinational corporations, but simple trading grains, gold and items like this.
இப்ப இருக்கிற பன்னாட்டு வியாபாரம் மாதிரி இல்லாம தானியங்கள், தங்கம் முதலான பொருட்களை வியாபாரம் செய்யறதா சொல்லப்பட்டிருக்கு.
And Shudra, their swadharma is to assist others.
ஒரு சூதரனுடைய சுதர்மம் என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது.
So everyone within the varnashram system has a right to perform his duty.
ஆனால் இந்த varnashram முறையில ஒவ்வொருத்தருக்குமே கடமை செய்வதற்கு உரிமை இருக்குது.
But what does it mean that one should not be attached to the result?
ஆனா அந்த செயலுடைய பலன்ல பற்றுதல் இல்லாம இருக்கணும்னா என்ன அர்த்தம்?
If one does some work, then something is produced from that.
ஒரு காரியம் நாம செய்தோம் அப்படினா அதுல இருந்து ஏதாவது உற்பத்தி செய்யப்படுறது.
So why should not one be attached to the result?
அப்புறம் ஏன் நாம அந்த பலன்ல பற்றுதல் கொள்ளக்கூடாது?
Please don't lean on Prabhupada's Vyasa, son. Well, the Varnashram system was different.
The Varnashram முறை அப்படிங்கிறது வித்தியாசமானது.
Even until recently, the system was that in the village, I'm just giving an example, that even recently in the village there'd be a barber, and when someone needs shaving, he'd come and shave and you wouldn't pay him.
சமீப காலத்துல கிராமங்கள்ல கூட ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நாம சவரம் செய்துக்கணும் அப்படின்னா ஒரு முடி வெட்டக்கூடியவர் வந்து நமக்கு சவரம் செஞ்சு விட்டு போவார், அவருக்கு காசு எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல.
And he wouldn't expect to be paid.
பணம் தரணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கவும் மாட்டார்.
He would come and shave because it's his duty, it's his swakarma to shave others.
அவர் வந்து மற்றவங்களுக்கு சவரம் செஞ்சு விடுறது தன்னுடைய கடமை அப்படின்னு நினைச்சு செஞ்சுட்டு போவார்.
And at the time of harvest, the people would send to the barber, to the dhobi, the washerman, and different, they would send so much rice.
இந்த அறுவடை காலத்துல இந்த மாதிரி சவரம் செய்யறவங்க, சலவை செய்யறவங்க இவங்களுக்குலாம் நிறைய தானியங்களை அனுப்புவாங்க.
And on auspicious ceremonies like weddings or different functions, then they would give to the shudras. This means baba, washerman, all these different, they would give them cloth and different things.
கல்யாணம் போன்ற புனித காரியங்கள் நடக்கும் பொழுது இந்த மாதிரி சலவை செய்யறவங்க, சவரம் செய்யறவங்க, இந்த மாதிரி சூதரர்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள், அதாவது துணிமணி, இதெல்லாம் நிறைய கொடுப்பாங்க.
So people did their work not thinking how much money I would get for it, but just you have to do your duty and then everyone cooperates to help each other to live in society.
அதனால மக்கள் நான் எவ்வளவு பெறேன் அப்படிங்கறதுக்காக செய்ய மாட்டாங்க, இது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி செய்வாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக புரிந்து கொண்டு காரியங்களை ஈடுபட்டாங்க.
So society did not run on competition but on cooperation.
இந்த சமுதாயமானது ஒரு போட்டியில நடைபெறாமல் ஒரு ஒற்றுமையா நடைபெற்றது.
With the understanding that we are all here to live in this world, but our real aim of life is spiritual understanding.
இங்க எப்படி வாழணும்னு புரிஞ்சுக்கணும் நாம நினைக்கிறோம், ஆனா நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை என்ன அப்படின்னா ஆன்மீகத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடியது.
Now, what is the cost of land in this area?
இந்த இடத்துல ஒரு நிலத்தினுடைய விலை என்ன?
Anyone know? 5 lakhs for 1 acre. One ground. But previously land was not sold.
முந்தைய காலத்துல எல்லாம் நிலம் இவ்வளவு விலை கிடையாது.
You, how can you sell land?
எப்படி நிலத்தை விற்க முடியும்?
Bhumi is our mother. You can't sell. How can you sell your mother?
பூமி நம்முடைய தாய், எப்படி நம்முடைய தாயை விற்க முடியும்?
You can't sell land, you can't sell cows. How can you sell? They're not commercial items.
பூமி, பசு இதெல்லாம் வந்து வியாபார பொருட்கள் கிடையாது.
They could be given away in charity, but you cannot sell.
அது வந்து நாம தானமா கொடுக்கக்கூடிய விஷயங்கள்.
It's a completely different concept of life.
இப்ப நம்முடைய வாழ்க்கையே முற்றிலுமா வித்தியாசமான எண்ணங்களோட இருக்குது.
The owner of the land would mean he would not have the consciousness, I am the owner, but I am overseeing, that's all.
ஒரு நிலத்தினுடைய உரிமையாளர், இதனுடைய உரிமையாளர் நான் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்க மாட்டாங்க. இதனுடைய பாதுகாவலன், இதை மேற்பார்வையிடுகிறேன் நான் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இருப்பாங்க.
Even the agriculturalist is producing grains, that is to be distributed to other members of society. And excess or that is to be used in yagya.
விவசாயம் செய்யறவங்க கூட தானியங்கள் மத்தவங்களுக்கு விநியோகம் பண்றதுக்காக இருக்குது அப்படிங்கிற எண்ணத்துல இருப்பாங்க. அதிகமா இருக்கக்கூடிய தானியங்களை யக்யத்துல உபயோகப்படுத்துறதுக்காக உபயோகப்படுத்துவாங்க.
About approximately 1980, I was speaking to one gentleman in Bangladesh. He was about 60 years old. He told me in our childhood there was no selling of milk.
மாதாஜ் வந்து 1980ல ஒரு பங்களாதேஷ் நாட்டுக்காரர்கிட்ட பேசினார். அவருக்கு 60 வயது இருக்கும். அந்த நபர் சொன்னாரா, என்னுடைய சின்ன வயசுல எல்லாம் பாலை விற்பனை பண்ணி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
Everyone had sufficient, and if you needed some more, for some reason, you just ask others, please give some milk.
எல்லோருக்கும் போதுமான அளவுக்கு பால் கிடைச்சது. அப்படியே அதிகமா தேவை அப்படின்னா யாருக்கிட்டாவது நிறைய பால் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க, அவ்வளவுதான்.
Actually, in Mahabharata it stated that to sell milk is sinful.
Mahabharatla enna solapattirukku appadina paala virpana seiradhu paavamana kaaryam appdinte.
So you can see what a different kind of society it was to the modern society, which is based, everything is a commodity and everyone is interested in profit for himself.
Ippa irukkudiya vaalkai murai illa ella porulkalume vyapara porulkala irukudhu laabathin adipadaiyila. Appa mundhaya kaalathudaiya vaalkaiye naam oppittu paathom appadina muttiluma vyathyasamaanada irukudhu.
So one of the main functions of the Krishna conscious movement is a very big job to try to re-establish this agrarian based society with Krishna in the center. Agrarian, agriculture. Agricultural based.
இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய ஒரு பெரும் பொறுப்பு என்ன அப்படின்னா விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட இந்த கிருஷ்ண பக்தி வாழ்க்கை முறையை மீண்டும் நிலைநிறுத்துறது அப்படிங்கறதுதான்.
To create a favorable situation by which people can live peacefully and take to Krishna consciousness.
மக்கள் அமைதியாகவும் கிருஷ்ண பக்தியிலே ஈடுபட்டும் வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துவது தான் இதனுடைய நோக்கம்.
We have heard the Vedic injunction, Sarve Sukhino Bhavantu, may everyone be happy.
வேத சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குது எல்லோருமே சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு.
Vasundhaiva Kutumbakam, the whole world is our family.
Inda mulu ulavume nammude kudumbam.
But no one thinks like that in the modern age.
இந்த தற்கால வாழ்க்கை முறையில யாருமே அப்படி நினைக்கிறது கிடையாது.
Because everyone is our competitor.
ஏனா எல்லாருமே நம்மளுடைய போட்டியாளர்களா கருதுறோம்.
In the competitive society, then everyone is our competitor.
இந்த போட்டி நிறைந்த சமுதாயத்துல எல்லாருமே நம்மளுடைய போட்டியாளர்கள் தான்.
And even the father is the competitor of the son and vice versa.
ஒரு தந்தை மகனுக்கு போட்டியாளராக இருக்கிறார், அப்படியே மாற்றியும் சொல்லலாம்.
This is all because we do not recognize that we are all actually maintained by Krishna.
இது எதனால ஏற்படுது அப்படின்னா, நாம எல்லோருமே கிருஷ்ணரால் பராமரிக்கப்படுறோம் அப்படிங்கறத நாம உணரல.
But instead we are thinking I have to show my own power.
ஆனா நாம என்ன நினைக்கிறோம், மாறுதல என்னுடைய சக்தியை நான் காட்டணும் அப்படின்னு.
Now this word adhika, this is used in especially by Gauriya Vaishnavas.
இந்த அதிகா அப்படிங்கிற வார்த்தை குறிப்பா கௌடிய வைஷ்ணவர்களால் உபயோகிக்கப்படுறது.
To define different levels of spiritual advancement.
பல நிலையில இருக்கக்கூடிய ஆன்மீக முன்னேற்றத்தை குறிப்பிடுறதுக்கு இது உபயோகப்படுத்தப்படுது.
Thus devotees are classified as Kanishta Adhikari, Madhyam Adhikari, Uttam Adhikari.
பக்தியில் இருக்கக்கூடிய பல நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி.
Which means beginner, one on the intermediate stage and one on the topmost stage.
அப்படின்னா ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கக்கூடியவர், நடுத்தர நிலையில் இருக்கக்கூடியவர், முற்று நிலையில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு பொருள்.
So it means they all, according to their level of advancement, they all have individual adhika or eligibility.
ஒவ்வொருவரும் அவர் அவரவருக்குரிய முன்னேற்ற நிலைக்கு ஏற்ப ஒரு அதிகாரம் இருக்கிறது.
Eligibility to act in various levels of Krishna consciousness.
பல நிலையில் கிருஷ்ண உணர்வில் பல நிலையில் செயல்படக்கூடிய தகுதி அவர்களுக்கு இருக்கிறது.
Again, Krishna consciousness, it means kind of activity or work.
Krishna உணர்வு அப்படின்னா ஒரு விதமான செயல்படும் முறை.
Krishna consciousness, that is described as Krishna Bhavanamrita, or the nectar of Bhavana, means feelings or concept of Krishna.
கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது கிருஷ்ணரை பற்றிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வு என்று விவரிக்கப்படுகிறது.
Krishna Bhavanamrita, that's...
I explain the next English terms.
Yeah, but you didn't want to say in Sanskrit. They don't understand these words, Bhavana, Amrita. That doesn't come in Tamil? No? Oh. Bhavana, Amrit, these words come in Tamil, no? Yeah, so if you say Krishna Bhavanamrit, it becomes more clear. But bhavana means that has to be expressed in activity.
Bhavana abrina adu seyalla kaatapada vendiya ondru.
There are different spiritual or partially spiritual levels: karma, jnana, yoga and bhakti.
Sila aanmiya nilaigal karma, jnana, dhyana muraigal solapattirukku.
Karma, jnana, yoga and bhakti. Karma, jnana, yoga and bhakti.
Karma, jnana, yoga matrum bhakti appdin solapattirukku kudi nilaigal irukku.
But bhakti, within bhakti there's also karma, jnana and yoga.
Ana bhakti kullayum inda karma, jnana, yoga muraigalum irukku.
What is generally considered as karma, activities within this material world, that is not bhakti. But bhakti also includes activities. So there's also karma in bhakti.
Inda ulagathula கர்மம் அப்படின்னு எது சொல்லப்பட்டிருக்குதோ அது பக்தி செயல்முறையாக ஆகாது. ஆனா பக்தி செயல்முறைக்கு உள்ளேயும் இந்த கர்ம முறைகள் அதாவது செயல்பாடுகள் இருக்கிறது.
For instance, if we sweep the floor of Krishna's temple for the pleasure of Krishna, that is karma, but that is not mundane karma, that is bhakti.
உதாரணத்துக்கு நாம தரைய பெருக்குறோம், கிருஷ்ணருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய தரைய கிருஷ்ணருடைய சந்தோஷத்திற்காக நாம பெருக்கும் பொழுது அது ஒரு காரியமாகுது, ஆனா அது இந்த சாதாரண பௌதிக காரியங்கள் அல்ல, அது பக்தி.
சோ கர்மா அதிகா இஸ் ஆல்சோ தேர் இன் பக்தி, தி எலிஜிபிலிட்டி ஃபார் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வொர்க்.
அதனால கர்மா அதிக நாம செயல் செய்வதற்குரிய தகுதி பக்தியிலும் இருக்கிறது.
Kanishta Adhikari means one who's just in the beginning stages of bhakti or the lower level of bhakti.
Kanishta Adhikari அப்படினா பக்தியினுடைய ஆரம்ப கட்டத்தில் அல்லது கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்னு சொல்லப்பட்டிருக்கு.
And Kanishta Adhikari is his specific adhikar or eligibility is for deity worship.
ஒரு கனிஷ்ட அதிகாரிக்கு குறிப்பிடப்பட்ட தகுதியானது விக்கிரக வழிபாடு,
அர்ச்சனம்.
அர்ச்சனம்
ஆச்சாய ஏவ ஹரியே பூஜாம்ய ஸ்ரத்தையான்விதே. This is mentioned in Srimad Bhagavatam that the beginning level of devotee has the eligibility to worship, he worships the deity with faith.
ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் நம்பிக்கையுடன் விக்கிரக வழிபாடு செய்வார்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
நதத் பக்தேஷு சான்யேஷு சபக்த ப்ராகிருத ஸ்மிதஹ. But if one worships the deity but one doesn't recognize other devotees or other people, he's callous to them, then such a person is known as his bhakti is mixed with materialism.
ஆனால் யார் ஒருவர் மற்றவர்களை கவனிப்பது இல்லை அப்படின்னா அவருடைய பக்தி பௌதீக தன்மையால் கலப்படமாகப்பட்டிருக்கிறது அப்படின்னு பொருள்.
Not a very highly developed level of bhakti.
இது உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தி கிடையாது.
Now according to gradation of varna, the brahmana is on the highest level.
Varna nilayile brahmanargal uyarna nilayile irukranga.
And brahmana is meant for archan, for deity worship.
Brahmanargal vandu vigraha valipattirku uriyavargal.
But that is considered the beginning stage of bhakti.
Ana adha bhaktinudaya aarambha nilaya karadapadrathu.
Of course topmost devotees they also worship the deity.
உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்களுமே விக்கிரக வழிபாடு செய்கிறார்கள்.
But those who are on a more developed level, madhyama adhika, they have the eligibility also to preach Krishna consciousness.
இன்னும் கொஞ்சம் அதிக நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கிருஷ்ண பக்தியை பரப்புவதற்கு தகுதியுடையவர்கள்.
The neophyte devotee tends to see Krishna and me. The neophyte devotee tends to see Krishna and me.
ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கிருஷ்ணரும் நானும் என்று நினைக்கக்கூடிய நிலையில இருப்பார்கள்.
This is the deity. I am worshipping the deity. That is bhakti.
இது விக்கிரகம். இந்த விக்கிரகத்தை நான் வழிபாடு செய்கிறேன். இதுதான் பக்தி.
But a devotee of madhyama adhika, he sees the Lord and others also.
ஆனால் மத்தியம நிலையில இருக்கக்கூடிய பக்தர்கள் பகவானையும் பார்ப்பார்கள், மற்றவர்களையும் பார்ப்பார்கள்.
ஈஸ்வரே தத் அதீனேஷு பாலிஷேஷு த்விஷச்சுச பிரேம மைத்ரி கிருபோபேக்ஷ பிரேம மைத்ரி கிருபோபேக்ஷ தென் வாட் இஸ் தி நெக்ஸ்ட் லைன் சபக்த மத்தியம ஸ்மித. தட்ஸ் ஒன் ஆன் த மத்தியம அதிகா. He sees the Supreme Lord, his devotees, innocent people, and those who are envious, and accordingly he loves, he offers his love to God, He makes friendship with the devotees. He is compassionate to the innocent and he avoids the envious.
ஒரு மத்தியம நிலையில இருக்கக்கூடிய பக்தர்கள் பகவானுடைய பக்தர்கள் அறியாத நிலையில இருக்கக்கூடியவர்கள் பொறாமை கொண்டிருப்பவர்கள் என்று நான்கு வித்தியாசமானவர்களை பார்ப்பார்கள். பகவானை வழிபாடு செய்வார்கள், பகவானுடைய பக்தர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள்.
So a Madhyam Adhikari, he is especially meant for preaching Krishna consciousness.
ஆகையால் மத்தியம அதிகாரிகள் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்வதற்கு தகுதியுடையவர்கள்.
His eligibility is expanded.
அவருடைய தகுதி விரிவாக்கப்படுகிறது.
Because he sees all living beings in relationship with Krishna.
ஏனென்றால் அவர் எல்லா உயிரினங்களையும் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டு பார்க்கிறார்.
And he sees that some people are Krishna conscious and others are not. We should try to help those who are not in Krishna consciousness to come to Krishna consciousness.
ஏனென்றால் அவர் சிலரை கிருஷ்ண பக்தியிலும் சிலரை கிருஷ்ண பக்தி இல்லாத நிலையிலும் பார்க்கிறார். கிருஷ்ண பக்தி நிலையில் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய முயற்சி செய்கிறார்கள்.
His eligibility to serve Krishna is at a higher level.
அவர் கிருஷ்ணருக்கு சேவை செய்வதில் உள்ள தகுதி உயர்ந்த நிலையில் இருக்கிறது.
We tend to think that who is worshipping the deity, this is the highest level.
நாம யாரு கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
Once in Vrindavan, some of our Western devotees were in the temple of Sri Radharaman and were having darshan of him, and from their faces it was clear that they were expressing a lot of faith and love for the deity.
பிருந்தாவனத்திலே நம்மளுடைய மேற்கத்திய பக்தர்கள் சிலர் ராதாரமன் கோயிலிலே பகவானை தரிசனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவருடைய முகத்தில் மிக தெளிவாக தெரிந்தது அவர்கள் அந்த விக்கிரகத்திற்கு மிகவும் அன்பு செலுத்துகிறார்கள் என்று.
So seeing this, the pujari was very pleased and said that, well, due to your faith, in your next birth, you can take birth in India like me, and then you can worship the deity like me.
அவர்களை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்த அந்த கோயில் பூஜாரி அவர்களிடத்திலே கூறினார், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் நீங்கள் அடுத்த பிறவியில் இந்தியாவில் என்னை போன்று பிறந்து விக்கிரகத்தை வழிபாடு செய்வீர்கள் என்று சொன்னார்.
So the Western devotees, they went back to the ISKCON temple in Vrindavan and told this incident to Prabhupada, who was there at the time.
அந்த மேற்கத்திய பக்தர்கள் விருந்தாவனத்தில் இருந்த நம்முடைய இஸ்கான் கோயிலுக்கு சென்று அங்கே இந்த நிகழ்ச்சியை பற்றி சில பிரபாதாவிடம் சொன்னார்கள்.
So Prabhupada said, you should go back and tell the pujari that due to his devotion to the deity, in the next life, he will get the opportunity to be born in the Western countries and preach Krishna consciousness all over the world.
அதற்கு சில பிரபாத் நீங்கள் உடனடியாக திரும்ப அந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் சொல்லுங்கள் அந்த பூஜாரியிடம், நீங்கள் இந்த விக்கிரகத்திற்கு அற்புதமாக சேவை செய்வதனால் அடுத்த பிறவியில் மேற்கத்திய நாடில் பிறந்து கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யும் தகுதி பெறுங்கள் என்று சொல்ல சொன்னார்.
Then what is the position of the Uttama Adhikari, who has the highest eligibility?
Uttama Adhikari-னுடைய தகுதி என்ன? அவரிடத்தில் இருக்கக்கூடிய தகுதி மிக உயர்ந்தது.
His eligibility is to directly serve Krishna.
அவருடைய தகுதி என்னவென்றால் நேரடியாக கிருஷ்ணருக்கு சேவை செய்வது.
He is Bhagavad Bhavamatmanaha. He is completely overwhelmed with love of Bhagavan.
அவர் பூரணமாக பகவானுடைய அன்பில் தலைத்திருப்பவர்.
சர்வபூதேஷு யா பஷ்யத் பகவத் பாவமாத்மனஹ. He sees the presence of God in every living being.
அவர் எல்லா உயிரினங்களிலும் பகவான் இருப்பதை பார்க்கிறார்.
That doesn't mean that he makes the mistake of seeing every living being as God.
ஆனால் அதனால் அவர் எல்லா உயிரினத்தையும் பகவானாக பார்க்கும் தவறை செய்ய மாட்டார்.
But he considers that every living being is a servant of God.
ஆனால் அவர் எல்லா உயிரினங்களும் பகவானுடைய சேவகர்கள் அப்படிங்கறத உறுதி செய்வார்.
Once Srila Bhaktisiddhanta Saraswati Thakur was giving a lecture in Navadvip town on the qualities or the eligible on this topic, Adhika.
ஒருமுறை நவதீப் நகரத்திலே சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இந்த அதிக இந்த தகுதியை பற்றி ஒரு விரிவுரை கொடுத்தார்.
And he described the qualities of Kanishta Adhikaris, of Madhyama Adhikaris.
அவர் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அதாவது கனிஷ்ட அதிகாரிகள் மத்தியம அதிகாரிகள் அவர்களுடைய தகுதி குணங்களை பற்றி விரிவுரை செய்தார்.
Then when he came to describe the quality of Uttam Adhikari, he said, there is no need for me to talk on this topic very much.
அடுத்ததாக உத்தம அதிகாரியை பற்றி விவரிக்கும் பொழுது அவர் கூறினார், இந்த தலைப்பை பற்றி நான் எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார்.
Because here in Navadvip is living my Guru Dev, Srila Gaurakishore Das Babaji Maharaj.
ஏனென்றால் இந்த நவதீப்பில் என்னுடைய குருவான கௌரகிஷோர் பாபாஜி மகாராஜ் அவர்கள் வாழ்கிறார்கள்.
And if you, just by seeing him, you can understand what is the behavior of a Mahabhagavat.
அவரை பார்ப்பதன் மூலமாகவே ஒரு மகாபாகவதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.
So he'd been giving the lecture, usually gave long lectures, minimum 2 hours, sometimes 3 hours, 4 hours.
அவர் பொதுவாக குறைந்தபட்சம் 2 மணி நேரம் விரிவுரை கொடுப்பார்.
Nowadays people don't have so much time or interest to listen so long.
சில நேரம் 3-4 மணி நேரங்கள் கூட கொடுப்பார். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்திலே மனிதர்களுக்கு அவ்வளவு பொறுமை கிடையாது.
So all through the lecture he had been speaking, but just as he said this, somehow he turned his head to the side.
இதை கூறிய பிறகு அவர் எதேச்சாக அவருடைய தலையை இந்த பக்கமாக திருப்பினார்.
And he saw that Srila Gaurakishore Das Babaji Maharaj, his guru, had been sitting in one corner listening to his lecture.
அங்கே அவர் பார்த்தார் அவருடைய குருவான கௌரகிஷோர் பாபாஜி மகாராஜ் ஒரு மூலையிலே உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டிருப்பதை.
But when he said that to see the qualities of Uttam Adhikari, you have to see my Guru Dev, then his guru got up and started walking away.
அவர் ஒரு உத்தம அதிகாரியுடைய குணத்தை என்னுடைய குரு மகாராஜிடம் பார்க்கலாம் என்று சொன்னதை கேட்டவுடன் அவர் எழுந்து நடந்து போக ஆரம்பித்து விட்டார்.
Just another symptom of his topmost level of devotion. He didn't like to hear himself being praised.
இது அவருடைய பக்தியினுடைய உயர்ந்த நிலையை விளக்குவதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் தன்னை பற்றி புகழ்ந்து கூறுவதை விருப்பப்படவில்லை.
But many people misunderstood Gaurakishore Das Babaji Maharaj.
ஆனால் நிறைய மக்கள் கௌரகிஷோர் பாபாஜி மகாராஜாவை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
Because he, from external point of view, he appeared to be eccentric.
வெளிப்புற பார்வைக்கு
I don't know the Tamil word.
ஒரு வித்தியாசமான நபராக எண்ணுவார்கள்.
Some young man came to live next to Gaurakishore Das Babaji and he wanted to show I'm more renounced than he. So he used to keep the skull, one human skull, for drinking water as if to show I'm more renounced than Gaurakishore.
ஒரு இளைஞர் கௌரகிஷோர் பாபாஜி மகாராஜுக்கு அருகாமையில் வாழ்வதற்காக வந்தார். அவருடைய எண்ணம் என்னவென்றால் இவரை விட நான் மிகவும் துறவு பூண்டிருக்கிறேன். அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு மண்டை ஓட்டை வைத்திருந்தார். எதற்கு என்றால் தண்ணீர் அருந்துவதற்காக.
People were surprised to see Bhakti Siddhanta Saraswati.
பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை பார்ப்பதற்கு மக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள்.
He was the disciple of Gaurakishore Das Babaji Maharaj.
அவர் கௌரகிஷோர் பாபாஜி மகாராஜனுடைய சிஷ்யர்.
Who is known as Sakshat Vairagya Murti, the direct manifestation, for want of a better word, or the embodiment. English is a terrible language, but anyway, we have to try and say it in English. Of renunciation.
எல்லா
துறையிலும் Vairagya also. it's better to learn Sanskrit, actually. This, you can say Sakshad Vairagya Murti in Tamil, but in English you can't say it. You can say the embodiment of renunciation, but both embodiment is the wrong word and renunciation is the wrong word also. English is meant for going to hell, that's all. Anyway, say it. Sakshad Vairagya Murti.
Sakshad Vairagya Murtaye. Abhina alake kuda padiyo.
So, Bhaktisiddhanta Saraswati, before taking sannyas, he was living like that also. Very renounced and just chanting all day and eating almost nothing.
Bhaktisiddhanta Saraswati Thakur kuda sannyasam edupadharku munbaga இவ்வளவு துறவரம் கொண்டு வாழ்ந்தார். நாள் முழுவதுமாக ஜபம் செய்து கொண்டிருப்பார், மிக குறைவாக சாப்பிடுவார்.
But then after taking sannyas, he started to live in brick buildings and drive in cars and have nice clothes.
ஆனால் சன்னியாசம் எடுத்ததற்கு பின்பாக செங்கற்கள் வைத்து கட்டப்பட்ட கட்டிடங்களில் வாழ ஆரம்பித்தார், கார் ஓட்ட ஆரம்பித்தார், அருமையான உடைகள் உடுத்த ஆரம்பித்தார்.
People think, well, it should be around the other way. That you when you take sannyas, you give up all these things.
இது மாற்றாக இருந்திருக்க வேண்டும், ஆனால் சன்னியாசம் எடுத்ததுக்கு அப்புறம் பொதுவாக எல்லோரும் துறப்பார்கள்.
And he used to criticize the Babajis that these people are bogus.
அவர் இந்த பாபாஜிகளை குற்றம் சாட்ட ஆரம்பித்தார், இவர்கள் எல்லாம் போலிகள் என்று.
But how is he a follower of Gaur Kishordas Babaji Maharaj?
அப்படி என்றால் எப்படி அவர் கௌர கிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜோட சிஷ்யராக இருக்கிறார்?
Actually, Bhaktisiddhanta Saraswati Thakur, he is Uttam Adhikari, Mahabhagavat. Mahabhagavat is the minimum you can call him. They're both.
அவர்கள் இருவருமே மகாபாகவத் உத்தம அதிகாரி நிலையில் இருக்கக்கூடியவர்கள்.
There is no difference in the mood of Gaur Kishordas Babaji Maharaj and Bhaktisiddhanta Saraswati Thakur.
Gaur Kishordas Babaji Maharaj மற்றும் Bhaktisiddhanta Saraswati Thakur இவர்களுடைய மனநிலையில எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது.
But Bhaktisiddhanta Saraswati Thakur, he came to preach.
ஆனால் Bhaktisiddhanta Saraswati Thakur அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு வந்தார்கள்.
So for preaching, he accepted so many facilities.
அந்த பிரச்சாரம் செய்வதற்காக அவர் பல வசதிகளை ஏற்றுக்கொண்டார்.
Otherwise, he had no interest in all these things.
அப்படி இல்லை என்றால் இதில் அவருக்கு எந்த விதமான நாட்டமும் இல்லை.
He was able to do that, to accept all these nice things, because he was an Uttam Adhikari. He was fully absorbed in Krishna. Therefore, he could accept all things, these things, without any attachment to these things.
அவர் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக மூழ்கி இருந்ததாலும், உத்தம அதிகாரி நிலையில் இருந்த நிலையினாலும், அவரால் இதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடிந்தது.
உத்தம அதிகாரி, he is fit for, he has the eligibility to hear about and enter into Krishna's most intimate pastimes.
ஒரு உத்தம அதிகாரிக்கு கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்பதற்கும் அந்த லீலைகளுக்குள் நுழைவதற்கும் தகுதி இருக்கிறது.
There are many books written about Krishna's intimate pastimes.
கிருஷ்ணருடைய மிக அந்தரங்க லீலைகளை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
Such as Gita Govinda is very famous.
அதில் கீதா கோவிந்தம் மிகவும் பிரபல்யமானது.
There are others also, Govinda Lilamrita, Krishna Bhavanamrita and so on.
இது போன்ற பல நூல்களும் இருக்கின்றது. கோவிந்த லீலாமிருதா, கிருஷ்ண பாவனாமிருதா,
there are so many books.
இது போன்ற நிறைய புத்தகங்கள் இருக்கின்றது.
Rai Ramananda's Jagannath Vallabh Natak and Vidagdha Madhav, there are many such books. But not everyone has the eligibility to understand them.
இது மாதிரியாக நிறைய புத்தகங்கள் இருக்கிறது, ஆனால் யாருக்கும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி கிடையாது.
They're not meant for Kanishta Adhikaris.
இது கனிஷ்ட அதிகாரிகளுக்கு உரியது அல்ல.
Not even for மத்தியம அதிகாரி.
மத்தியம அதிகாரிகளுக்கு உரியது கூட அல்ல.
One should understand what is one's அதிகார.
ஒருவர் ஒருவருடைய அதிகாரம் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும்.
Because அதிகார லங்கன் or crossing over one's அதிகார is the cause of fall down.
ஒருவருடைய அதிகாரத்தை மீறி செல்வது ஒருவருடைய நிலையிலிருந்து கீழ் விழுவதற்கு காரணமாக இருக்கிறது.
So everyone has a right to perform bhakti because every jiva is part and parcel of Krishna. Everyone is meant to serve Krishna.
ஒவ்வொரு ஜீவனும் கிருஷ்ணருடைய அங்க துணுக்காக இருப்பதால் ஒவ்வொரு ஜீவனுக்கும் கடமை செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது.
Everyone should work according to his capacity under proper guidance.
ஒவ்வொருவரும் சரியான வழிகாட்டுதலில் காரியங்கள் செய்ய வேண்டும்.
The Kanishtha Adhikari, most important thing for him is to hear Shravanam.
ஒரு கனிஷ்ட அதிகாரி முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் கேட்க வேண்டும், ஸ்ரவணம்.
Because his understanding of Krishna consciousness is very limited and in many cases is also somewhat perverted.
ஏனென்றால் கிருஷ்ண உணர்வை பற்றி அவருடைய புரிந்து கொண்ட விதம் மிகவும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒன்று, பல சமயங்களில் மாறுபட்டதாகவும் இருக்கும்.
Therefore, he is called Prakrita Bhakta. His understanding is mixed up with material concepts.
அதனால்தான் அவர் பிராகிருத பக்தா என்று சொல்லப்படுகிறார். அவர் கிருஷ்ண உணர்வை பற்றி புரிந்து கொண்டது பௌதியத்துடன் கலப்படம் உள்ளதாக இருக்கும்.
மத்தியம அதிகாரி, his most important service or his prominent service is kirtanam, preaching Krishna consciousness.
ஒரு மத்தியம அதிகாரியினுடைய முக்கியமான தகுதி கீர்த்தனம், கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்வது.
And for the one of Uttam Adhika, he has the actual adhikara eligible to always remember Krishna, smaranam.
ஒரு உத்தம அதிகாரிக்கு தான் எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டிருப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது, இது ஸ்மரணம்.
And seva, on the intimate seva of the Supreme Lord.
பகவானுக்கு மிகவும் அந்தரங்க சேவை செய்யலாம், இது சேவா.
உத்தமாதிகாரி, his kirtan, that comes as a automatic result of smaran.
ஒரு உத்தம அதிகாரியினுடைய கீர்த்தனமானது அவருடைய ஸ்மரணத்தினால் தானாகவே இயல்பாகவே வருவதாக இருக்கும்.
Kanishtha and Madhyama Adhikari, they will perform kirtan with the aim of attaining smaran. Remembrance of the Lord.
கனிஷ்ட மற்றும் மத்தியம அதிகாரிகள் இந்த ஸ்மரணத்தை அடையும் நோக்கத்துடன் அவர்கள் கீர்த்தனம் செய்வார்கள்.
But for the topmost devotee, his smaran and his kirtan comes from his smaran, and his kirtan and smaran are non-different.
ஆனால் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தருக்கு அவருடைய கீர்த்தனமானது அவருடைய ஸ்மரணத்தின் மூலமாக வரும். அவருடைய கீர்த்தனத்திற்கும் ஸ்மரணத்திற்கும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது.
That is actual kirtan.
அதுதான் உண்மையான கீர்த்தனம்.
Therefore it said that we should hear the holy names of the Lord from the lips of pure devotees of the Lord.
ஆகையால்தான் நாம் பகவானுடைய புனித நாமத்தை பகவானுடைய தூய பக்தர்களுடைய திருவாயிலிருந்து கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
That chanting is imbued with Krishna Shakti.
அந்த ஜபமானது கிருஷ்ண சக்தியின் ஏற்று வருவதாக இருக்கிறது.
That chanting is imbued with seva bhav, the full desire to serve Krishna only.
அந்த ஜபமானது கிருஷ்ண சேவை செய்யறதுக்குரிய சக்தியை கொண்டதாக இருக்கிறது.
So hearing from the lips of pure devotees inspires and lifts up the non-devotees to the level of devotional service and the aspiring or kanishtha and madhyama adhikari to the highest level of devotional service.
இந்த உத்தமாதிகாரிகளுடைய திருவாயிலிருந்து நாம் கேட்கும் பொழுது அது பக்தர் அல்லாதவர்களை பக்தி சேவை செய்யக்கூடிய நிலைக்கு உயர்த்துகிறது. கனிஷ்டா மற்றும் மத்திய நிலைக்கு முயற்சி செய்பவர்களை பக்தியின் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருகிறது.
So everyone is eligible to perform bhakti.
எல்லோருமே பக்தி செய்வதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள்.
And everyone should do so.
எல்லோருமே அப்படி செய்யவும் வேண்டும்.
But one should do so according to one's level of eligibility.
ஆனால் ஒருவருக்கு என்ன தகுதி இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர்கள் செய்ய வேண்டும்.
If one tries to take a position for which he is not fit, that will be the cause of fall down.
தன்னுடைய நிலைக்கு பொருந்தாத செயல்களை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து கீழே விழுவதற்கு காரணமாகிறது.
So shanai shanai uparamen buddhya dhriti guhitaya. One should go carefully forward, step by step, with intelligence and determination.
ஒருவருடைய புத்தி மற்றும் உறுதிப்பாட்டுடன் ஒவ்வொரு அடியாக ஒருவர் முன்னேறி செல்ல வேண்டும்.
With faith that by chanting the holy names and serving the Vaishnavas, that we will gradually attain to higher levels.
முழு நம்பிக்கையுடன் ஜபம் செய்வது மூலமாகவும் வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்வது மூலமாகவும் ஒருவர் முன்னேறலாம்.
ஹரே கிருஷ்ண. Is there any question about this?
இதை பற்றி ஏதாவது கேள்வி இருக்கின்றதா?
My views are useless. What's the use of views? We should hear from Guru, Sadhu and Shastra and repeat.
You're present all of them.
Well, then it shouldn't be my view, if that's actually a fact. If I'm actually representing Guru, Sadhu and Shastra. If I'm not, I shouldn't be here. Kick me out. And then.
Yeah, your explanation about the function of the Uttama Adhikari. We see in our parampara a lot of acharyas will be considered Uttama Adhikari, also aggressive, very determined creatures. We see that
Madhyam Adhikara is the Adhikara of a preacher. So what about our pure devotee preachers? I was giving the example of Bhaktisiddhanta Saraswati Thakur. Did he become less by giving up he was living like Gaurakishore Das Babaji Maharaj. Did he become less by taking sannyas and taking up the preaching mission? No, not at all. The pure devotee preacher, that is a function of his tremendous compassion upon the fallen jivas. So he functions at the level of a Madhyam Adhikari for the sake of preaching. Because a pure devotee, he says, Sarvabhuteshu yapasyad bhagavad bhavam atmanaha bhutani bhagavat yatmani esha sa esha bhagavato tama. He sees that all living beings are fully absorbed in Krishna. So if one sees like that, he can't preach. So the Madhyam Adhikari sees the Lord, his devotees, the innocent non-devotees and the envious non-devotees. And so he makes a gradation, sees the difference. This is required if one is to preach. So Uttamadhikari preacher and Madhyamadhikari preacher, it's not exactly the same. That is why Prabhupada, he once said to his disciples that actually I am, in this movement, I am the preacher and you can simply assist me. So the Madhyamadhikari, he preaches, considering himself a servant of his topmost devotee, guru, who is top on Bhagavatottama platform, topmost platform, who's actually qualified to give Krishna to others. So that's the understanding, that topmost devotee apparently comes down a level. He doesn't actually come down, but he acts on that level for the sake of preaching. So our acharyas who are preaching, it's not that they're madhyamadhikaris. They're topmost devotees. This Bhakti Siddhanta, we see here in our parampara, the pictures are there. So, Bhaktivedanta Swami Prabhupada, Bhakti Siddhanta Sri Thakur, Gaukishodas Babaji Maharaj, Bhaktivinoda Thakur. So, Gaukishodas Babaji Maharaj, he was bhajananandi. He didn't go out to preach. He was interested in performing his bhajan, worshipping the Lord. Again, bhajan, worshipping. Oh, I'm sorry. Forgot about the translation. Sorry. Now I converted him into a bhajananandi. Yeah, you can paraphrase.
Up to now, or you can finish the answer.
All right. So, the others, they were engaged in preaching work. But it's not that one is more or less. Srila Bhaktisiddhanta Saraswati Thakur, from the external point of view, there seemed to be a great difference between him and Gaukishodas Babaji Maharaj. Gaukishodas Babaji Maharaj appeared to be illiterate, almost, and not highly educated. Whereas Bhaktisiddhanta Saraswati Thakur was even from in the view of the mundaners, was highly educated. But Bhaktisiddhanta Saraswati Thakur said that whatever I'm speaking, it's only what I heard from my Guru Maharaj. As he inspires me within the heart, I'm able to speak. So we may say that Gaukishodas Babaji Maharaj wasn't preaching, but he had one disciple, and through that one disciple, he preached to the whole world.
கேள்வி என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆச்சாரியர்கள்ல உத்தம அதிகாரி நிலையில இருக்கக்கூடிய நிறைய பக்தர்கள் பிரச்சாரத்துல முழுமையாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த நிலையை எப்படி புரிந்து கொள்வது என்ற கேள்வி. அதுக்கு மகாராஜ் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, நம்மளுடைய பரம்பரையிலே பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சந்நியாசம் எடுத்து பிரச்சாரம் செய்ததனால் அவர் தன்னுடைய நிலையில் இருந்து குறைந்து விடவில்லை. அவர் சன்னியாசம் எடுத்து பிரச்சாரம் செய்வதற்கு முன்பாக மிகவும் துரோகம் கொண்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த உத்தம அதிகாரிகள் இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய விழுந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை பார்த்து மிகவும் பரிதாபப்பட்டு அவர்களை முன்னேற்றுவதற்காக தன்னுடைய உத்தம அதிகாரி நிலையில், அதாவது எல்லா ஜீவராசிகளிலும் கிருஷ்ணரையே பார்ப்பது, அந்த நிலையில் இருந்தால் நாம் பிரச்சாரம் செய்ய முடியாது, ஏன்னா எல்லோரையும் கிருஷ்ணராக பார்ப்போம். ஆனால் அவர்கள் மத்திய அதிகாரியினுடைய நிலைக்கு வந்து இந்த வித்தியாசங்களை பார்த்து பகவானுடைய பக்தர், அறியாமல் நிலையில் இருக்கக்கூடிய பக்தர் அல்லாதவர்கள், அப்புறம் பொறாமை கொண்டுள்ள பக்தர் அல்லாதவர்கள் என்று பாகுபாடு பார்த்து அதற்கேற்ற மாதிரி பிரச்சாரம் செய்வார்கள். அதற்காக அவர்கள் தங்களுடைய நிலையில் இருந்து எந்த விதத்திலும் குறைந்து விடவில்லை. சிலர் வித்தியாசமாக நினைப்பார்கள், கௌரகிஷோதாஸ் பாலாஜி மகாராஜாவையும் பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜாவையும். ஆனால் கௌரகிஷோதாஸ் பாலாஜி மகாராஜ் அவர்கள் பஜனானந்தி. இவர்கள் இருவருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. சிலர் கௌரகிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜ் அவர்கள் பிரச்சாரமே செய்யவில்லை என்று கூறுவார்கள். ஆனால் அவருக்கு ஒரு சிஷ்யர், அந்த ஒரு சிஷ்யர் மூலமாக அவர் இந்த முழு உலகத்திற்குமே பிரச்சாரம் செய்தார்.
ஸ்ரீல பக்தி சரஸ்வதி தாக்கூர் wrote, Parampara jano bhalo mate. We should understand very well what is our parampara.
பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் எழுதினார், நாம் நம்மளுடைய பரம்பரை என்னவென்று சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்று.
So I hope to present to you all quite soon a book on Srila Bhaktisiddhanta Saraswati Thakur.
நான் கூடிய விரைவில் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை பற்றி ஒரு புத்தகத்தை வெளியிடுவதில் ஆவலாக இருக்கின்றேன்.
We can just begin to get some idea of how elevated is the dust of his lotus feet.
அதன் மூலமாக நாம் அவருடைய பாத துளிகள் எப்படி மிகவும் உயர்ந்தது என்று புரிந்து கொள்ள ஆரம்பிக்கலாம்.
There is no varnashrama.
No varnashrama.
In the present society. Did I say that? Maybe. Anyway, it's an acceptable statement.
How to know what is my swadharma and how to practice?
For you, it's easier. For women, there's stri dharma.
கேள்வி என்ன அப்படின்னா, இந்த தற்போதைய காலத்துல எந்த விதமான வர்ணாசிரமங்கள் முறையும் இல்ல, அதுல என்னுடைய சுவதர்மா அப்படிங்கறது என்ன அப்படிங்கறது எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது கேள்வி. அதுக்கு மாறா சொன்ன பதில், உங்களுடைய சுவதர்மத்தை புரிந்து கொள்வது ரொம்ப எளிமையானது, அது ஸ்ரீ தர்மம்.
The men might be confused, but the women's duty is to serve them.
ஒரு ஆண் குழம்பி நிலையில் இருக்கலாம், ஆனால் ஒரு பெண்ணுடைய கடமை ஆணிற்கு சேவை செய்வது.
That's our worldly dharma. Worldly dharma.
அதான்
உலக பௌதிக.
இந்த பௌதிக தர்மம்.
Because in the modern age they won't agree.
ஆனால் இந்த தற்போதைய காலத்தில் இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள்.
The women will go out to work and as an airline pilot or something, and the men will stay at home holding the baby.
பெண்கள் விமானத்தில் ஓட்டுநராக பணிபுரிய செல்வார்கள், அதற்கு பதிலாக ஆண்கள் வீட்டில் குழந்தையை பராமரித்துக் கொள்வார்கள். அந்த நிலையில் இருக்கின்றோம்.
We live in unusual times.
நாம் மிகவும் அசாதாரணமான நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
It's required to re-establish Varnashram in human society. This factory-based society is not suitable for Varnashram. This is suitable for making demons only, this modern society.
அந்த கேள்வியினுடைய தொடர்ச்சியாக, ஆண்களுடைய சுதர்மத்தை எப்படி தெரிந்து கொள்வது என்று அதுக்கு மகாராஜ் என்ன பதில் சொன்னார்கள் அப்படின்னா, இந்த வர்ணாசிரம முறை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும். இந்த ஆலைகள் வைத்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அசுரர்களை தான் நாம் ஏற்படுத்த முடியும்
என்று கூறுகிறார்.
இந்த தொழிற்சாலைகள் எல்லோரையுமே அசுரர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது,
அவ்வளவுதான். Smoke and womanize and so many things, or man eyes.
தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய எல்லோருமே குடிப்பார்கள், புகைப்பிடிப்பார்கள், பெண்களோடு இருக்க விரும்புவார்கள் அல்லது ஆண்களோடு இருக்க விரும்புவார்கள், அவ்வளவுதான்.
So Srila Bhaktivinoda Thakur gave some directions for re-establishing Varnashram.
இந்த வர்ணாசிரமத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு சில பக்திவினோத் தாக்கூர் சில வழிகாட்டுகிறார்.
But the first thing is required to is to have genuine brahmanas. The first thing is the head has to be in order.
இதற்கு முதல் படியாக தேவைப்படுவது சரியான பிராமணர்கள், அதாவது தலை சரியாக இருக்க வேண்டும்.
Brahmanas are compared to the head of society.
பிராமணர்கள் இந்த சமுதாயத்தின் தலையாக கருதப்படுகிறார்கள்.
So if the head is out of order, then the whole body is crazy.
தலை சரிவர இல்லை என்றால் முழு உடலுமே சரியாக இருக்காது.
So we see that modern intellectuals are promoting gross materialism, so therefore the whole society is misdirected.
இந்த நவீன காலத்தில் இருக்கக்கூடிய புத்திசாலிகள் பூரா பௌதிகத்தை செயல்படுத்துகிறார்கள், ஆகையால் தான் சமுதாயத்தில் இப்படி இருக்கிறது.
So Prabhupada wanted to establish this Krishna conscious movement for making actual brahmanas.
அயலன் சில புரோபாத் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை உண்மையான பிராமணர்களை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தினார்.
Highly knowledgeable in Shastra.
சாஸ்திரங்களில் மிகுந்த ஞானமுடையவர்களாகவும்
and detached from material enjoyment.
பௌதிக ஆசைகளிலிருந்து, பௌதிகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து விடுபட்டவர்களாகவும் இருக்க வேண்டும்.
Fully dedicated to Krishna.
கிருஷ்ணரிடம் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும்.
And competent to act as guides for the rest of human society.
மற்ற மனித சமுதாயத்திற்கு ஒரு வழிகாட்டியாக செயல்படுவதற்குரிய தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும்.
So our movement is actually meant to be educational.
ஆயால் நம்முடைய இயக்கம் கற்பிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக கருதப்பட வேண்டியது.
To give instruction to all of society on how to live as human beings so that we can transcend birth and death.
நாம் எல்லோரும் எப்படி மனிதர்களாக வாழ்ந்து இந்த பிறப்பு இறப்பை தாண்டி செல்வது என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடியது.
So to facilitate that, there are many things to do, such as building temples.
அதற்கு உதவி செய்வதற்கு நாம் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதில் ஒன்று கோயில்கள் கட்டுவது.
But we should know that an ISKCON temple is not meant to be like any other temple where someone rings a bell and collects money and that's all.
ஆனால் நாம் நம்முடைய ISKCON கோயில்கள் மற்ற கோயில்கள் மாதிரி கிடையாது. அதாவது மணியை அடித்துக் கொண்டு பணம் வசூலிப்பது என்பது போல் இல்லாமல் இருக்க வேண்டும்.
But it is especially meant for training persons of the highest character.
மிக உயர்ந்த குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய நபரை பயிற்சி செய்வது என்பதுதான் இதனுடைய நோக்கம்.
Who knows Shastra?
அவர் சாஸ்திரம் தெரிந்தவராக இருக்க வேண்டும்.
What is the conclusion of Shastra?
சாஸ்திரங்களுடைய முடிவு என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும்.
How to apply that in practical life?
அதை எப்படி நடைமுறை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது என்று தெரிந்திருக்க வேண்டும்.
That was Prabhupada's vision.
அதுதான் பிரபுபாதாவினுடைய குறிக்கோளாக இருந்தது.
So you can judge for yourself how successful that is becoming.
நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் அது எப்படி வெற்றி பெற்று வருகிறது என்பதை.
As you have asked for opinions, my personal opinion is that our movement is lagging behind in this department in general.
நம்முடைய இந்த சமூகமானது இதில் பின்தங்கி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம்.
It is not easy to build temples. It's a big struggle.
ஒரு கோயில் கட்டுவது என்பது மிக எளிமையான காரியம் அல்ல. அது ஒரு பெரிய போராட்டம்.
But it's relatively easy compared to building up people's character.
ஆனால் ஒரு மனிதனுடைய குணங்களை வளர்ப்பதை ஒப்பிடும் பொழுது கோயில் கட்டுவது மிகவும் எளிமையான காரியம்.
So building temples is not in and of itself the purpose of ISKCON.
ஆயால் கோயில் கட்டுவது மட்டுமே ISKCON-னுடைய குறிக்கோள் அல்ல.
It is meant to be a means to an end.
அது நம்முடைய குறிக்கோளுக்கு ஒரு வழிகாட்டுதல் வழிகாட்டி.
The end or the real thing that is required is to build people up in Krishna consciousness.
நம்முடைய இறுதி குறிக்கோள் என்னவென்றால் நல்ல குணங்களை உடைய நபர்களை பயிற்சி செய்வது என்பதுதான்.
To build temples in everybody's heart.
ஒவ்வொருடைய இருதயத்திலும் கோயில்கள் ஏற்படுத்துவது.
So we have a lot of work in education.
கற்பிப்பதில் நமக்கு நிறைய சேவை இருக்கிறது.
And education means spiritual education.
இது ஆன்மீக பாடம்.
That doesn't mean just learning ஸ்லோகஸ். There are many societies, which is good, in South India especially, they teach so many ஸ்லோகஸ். But that in and of itself does not constitute spiritual education.
வெறும் ஸ்லோகங்கள் கற்பிப்பது மட்டும் ஒரு முழுமையான ஆன்மீக பாடமாகாது. தென்னிந்தியாவிலே நிறைய சமுதாயங்கள் இருக்கிறது. ஆனால் ஸ்லோகங்கள் கற்பது மட்டுமே முழுமையான ஆன்மீக பாடங்கள் ஆகாது.
It's good to learn the slokas, but we have to know what the meaning is and how to apply that in our lives.
நாம் ஸ்லோகங்கள் தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன, அதை எப்படி நடைமுறை வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தலாம் என்பது தெரிந்திருக்க வேண்டும்.
So that is real brahminical training.
அதுதான் உண்மையான பிராமணர்களை பயிற்சி செய்யும் விதம்.
When there are actual brahmanas, then we can begin to think of establishing varnashram.
நம்மிடையே உண்மையான பிராமணர்கள் இருந்தார்கள் என்றால் அதற்கு பின்பாக நாம் உண்மையான வர்ணாசிரம முறையை நிலைநிறுத்துவதை பற்றி யோசிக்கலாம்.
But unfortunately, everyone wants their son to be a shudra.
ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒவ்வொருவரும் தங்களுடைய புத்திரர்கள் சூத்திரர்களாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள்.
Even our initiated congregational devotees, if we say, now you
you send your son, we'll train him as a Brahmana. No, I want him to be a software engineer, which means a technological Shudra.
ஆனால் நம்மளுடைய காங்கிரிகேஷனல் பக்தர்களே கூட தீட்சை பெற்றவர்கள் கூட உங்களுடைய பயன்களை அனுப்புங்கள், அவர்களை பிராமணர்களாக பயிற்சி செய்விக்கின்றோம் என்று கூறினால், இல்லை இல்லை அவர்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க தொழில்நுட்பத்தில் வல்லுநர்களாக இருக்கக்கூடிய சூத்திரர்கள் என்று அர்த்தம்.
So and so, Mr. Iyengar is very proud. My son is working for a multinational corporation as a computer engineer.
ஒரு ஐயங்கர் மிகவும் தற்பெருமையாக கூறினார், என்னுடைய பையன் ஒரு பன்னாட்டு நிறுவனத்திலே கம்ப்யூட்டர் இன்ஜினியராக வேலை செய்து கொண்டிருக்கிறார்.
But his forefathers were worshipping God.
ஆனால் அவருடைய முன்னோர்கள் பகவானை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள்.
They weren't working as the paid servant of a beef eater.
அவர்கள் மாடை சாப்பிடக்கூடியவர்களிடத்திலே சம்பளம் வாங்கிக் கொண்டு இருக்கவில்லை.
And proud of it.
அதிலும் பெருமை கொண்டு.
They should be ashamed.
அதற்கு நாம் வருத்தப்பட வேண்டும்.
ஹரே கிருஷ்ணா.